আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহ। ইন্নাল হামদুলিল্লাহ নাহমাদুহু ওয়া نستাইনুহু ওয়া نستাগফিরুহু ওয়া নুমিনু বিহি ওয়া নাতাওয়াক্কালু আলাইহি ওয়া নাউযু বিল্লাহি মিন শুরুরি আনফুসিনা ওয়া মিন সাইয়্যাতি আ'মালিনা মান ইয়াহদিহিল্লাহু ফালা মুদিল্লা লাহু ওয়া মান ইউদ্লিলহু ফালা হাদিয়া লাহু। ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه العظام وبعد فيا عباد الله اتقوا الله العظيم عز وجل وأطيعوه فالله تعالى يقول له واصدقوا القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون صدق الله العزيز الحكيم وقال نبينا صلى الله عليه وسلم نفس المؤمن معلقة بدينه حتى يقضى عنه او كما قال عليه الصلاة والسلام விருந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் விண்ணிலே விண் மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபோக்கோ படுத்துகின்ற ரப்பாகிய வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழ் அனைத்து முறித்தாக அல்ஹம்துலில்லாஹ். சலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்ற வந்தனமும் அகிலத்திற்கோர் அருட்கொடையாய் வந்ததித்த காரூணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுகும் அசையாது எடுத்து நடந்த அருமை சஹாபாக்கள் தாபிஈன்கள் சீர்க தேசிகள் யுகமுடிவு நாள் வரைக்கும் இம்மன்னகத்திலே தோன்றி மரணிக்கின்ற அனைத்து முஃமின்கள் முஸ்லீம்கள் யாப்பேலும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக புனித ஜுமாவின் கடமையை பெரிதென மதித்து அல்லாஹின் அருள் சுரக்கும் அவனது அருளகத்தில் இறையில்லத்தில் ஒன்று குழுமிருக்கும் அல்லாஹின் நல்லறியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எப்பொழுதிலும் எச்சந்தர்ப்பத்திலும் எந்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த இறைவன் ஒருவனை அஞ்சி நடக்குமாறு முதற்கண் அரியனுக்கும் அடுத்தாமையாக உங்களுக்கும் வசியத்தென்னும் நற்போதனை கூறுகின்றேன், சான்று பகர்கின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுத்த சத்திய ஒரு மார்க்கத்தை தந்து தீனுல் இஸ்லாத்தை எமக்கு வழங்கி அதனை ஹுகூகுல்லாஹ் ஹுகூகுல் இபாத் என்று இருவிதமாக பிரித்திருக்கின்றான். ஹுகூகுல்லாஹ் என்றால் என்ன? ஒருவர் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அல்லாஹுவை தொழுவது, அவனுக்காக நோன்பு நோட்பது, ஜக்காத்து கொடுப்பது, ஹஜ்ஜி செய்வது, இன்னொரு என்ன கடமைகளை ஒரு அடியான் அல்லாஹுக்கு செய்கின்ற கடமைகள் எனலாம். ஹுகூகுல் இபாத் என்று குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு அடியான் அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு மாணவன் ஆசிரியருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், முதலாளி தொழிலாளிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இப்படி ஒரு சகோதரன் மற்ற சகோதரனுக்கு ஆற்றும் கடமைகளை ஹுகூகுல் இபாத் என்று குறிப்பிடலாம். ஒருவர் அல்லாஹுக்கு செய்கின்ற கடமைகளை சரியாக செய்து அடியான் அடியானுக்கு செலுத்தும் கடமைகள் குறைவு செய்வானேயானால் அவர் குடல் வாய் ஜனங்களை சேர்ந்திருக்கிறான் இல்லை, அண்டை வீட்டானை அனுசரிக்கிறான் இல்லை, பெற்றோருக்கு பணிவிடை புரிகின்றான் இல்லை, ஆசான்களை மதிக்கிறான் இல்லை என்றால் அவரை ஒரு உண்மையான இறை விசுவாசியாக ஒரு பூரண மூமினாக கருத முடியாது. இதற்கு மாற்றமாக அடியான் அடியானுக்கு செய்கின்ற கடமைகளை சரியாக செய்து அல்லாஹ்வுடைய கடமையில் குறைவு செய்தாலும் கூட அவர் தொழுகின்றார் இல்லை, நோன்பு நோக்கிறார் இல்லை, வசதி இருந்தும் ஜக்காத் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுகிறார் இல்லை என்றால் அவரையும் ஒரு இறை விசுவாசியாக ஒரு இறை பக்தனாக கருத முடியாது. இரு கடமைகளும் சரிவர நிறைவேற்றப்படுகின்ற பொழுதுதான் அல்லாஹின் பூரண மூமினாக மாற முடியும், அல்லாஹின் அருளுக்குரியவனாக
அவனின் அன்புக்குரியவனாக மாற முடியும். நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன சன்மானங்களை வைத்திருக்கின்றானோ அவைகளை பெறுவதற்கு தகுதியானாக மாற முடியும். எனவே ஒரு அடியான் அடியானுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் கொடுக்கல் வாங்கலிலே கையாளப்பட வேண்டிய முறைகள். ஒரு ஏழை கஷ்டப்படுகின்ற பொழுது, ஒரு ஏழை சிரமப்படுகின்ற பொழுது கடன் கேட்டால் கடன் கொடுத்து உதவுவதும் மிகப்பெரிய ஒரு வணக்கமாகும். ஒரு சகோதரன் சிரமத்தில் வாடி நிற்கின்ற பொழுது, அத்தியாவசிய தேவை ஏற்படுகின்ற பொழுது கடன் கேட்டால் கடன் கொடுத்து உதவுவது எவ்வளவு உயர்ந்த ஒரு நன்மை என்றால், இரண்டு விடுத்தம் கடன் கொடுத்தால் அது ஒரு விடுத்தம் சதக்கா கொடுத்தது போல் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடனுக்கும் சதக்காவுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? இதனுடைய வித்தியாசத்தை இங்கே நாம் விளங்க வேண்டும். சதக்கா என்றால் கொடுத்த பொருளை திருப்பி எடுப்பதில்லை, நன்மையை நாடி அல்லாஹ்வின் வழியிலே விட்டுவிடுகின்றோம். கடன் என்று சொல்கின்ற பொழுது கொடுத்த பணத்தை மீட்டெடுக்கத்தான் செய்கிறோம். ஏதோ அடியானுடைய கஷ்டத்துக்காக உதவி செய்து விட்டோம், அவ்வளவுதான். இதுதான் கடனுக்கும் சதக்காவுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கின்றது. ஆனால் அங்கே வட்டி இருக்கக்கூடாது, வட்டியின் நிபந்தனை இருக்கக்கூடாது. 100 ரூபாயை கொடுத்து விட்டு 10 ரூபாயை எதிர்பார்க்கிறாரே என்றால், அல்லது 1000 ரூபாயை கொடுத்து விட்டு 100 ரூபாயை எதிர்பார்க்கிறாரே என்றால், அவர் கொடுத்த கடனுக்கு லாபத்தை விரும்புகின்றார், செய்த உபகாரத்துக்கு பிரதி மூலத்தை எதிர்பார்க்கின்றார். இஸ்லாம் இதனை வன்மையாக கண்டித்திருக்கிறது. யாரெல்லாம் அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்னொரு விதத்திலே பார்த்தால் கடன் எடுத்தவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், ஏமாற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக, துரோகம் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துகின்றார்கள். கடன் என்று கேட்கிறார்கள், ஒரு செல்வந்திரத்திலே போய், ஒரு தனவந்திரத்திலே போய் ஏதாவது ஹதியாவாக கேட்டால் அவர் தரமாட்டார் என்று கருதி கடனாக கேட்கிறார்கள். தூக்கி கொடுக்கப்பட்டால் அப்படியே ஊரை விட்டு தலைமறைவாகின்றார்கள், நாட்டை விட்டு தலைமறைவாகின்றார்கள், குடும்பத்தை விட்டு தலைவாகின்றார்கள். இப்படி ஏமாற்றும் பேர்வழிகளை இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கிறது. யாரெல்லாம் எடுத்த கடனை திருப்பிக் கொடுக்கவில்லையோ நாளைய கியாமத்துடைய நாளில் அவருக்கு கடுமையான தண்டனை உண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கடனாளியாக ஆகாமல் உலகத்திலே வாழ பழக வேண்டும். இதற்கு இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய சிறந்த ஒரு வழிமுறை தான் நம்முடைய வருவாய்க்கு ஏற்றாப்போல், நம்முடைய தரத்துக்கு ஏற்றாப்போல் செலவினங்களை அமைத்துக் கொள்வது. ஆனால் இன்று ஆடம்பர செலவுகள், பெருமையான செலவுகளின் காரணமாகத்தான் அநேகமானவர்கள் கடனாளியாக மாறுகின்றார்கள். வீட்டில் ஒரு கலியாட்டம் வந்துவிட்டால், ஒரு திருமணம் வந்துவிட்டால் அங்கே ஆடம்பர செலவுகள், பெருமையான செலவுகள். ஓரிரு வாரத்துக்கு வீட்டு கூரைகளை கூட அலங்கார பெல்ட்களை கொண்டு ஜோடிக்கிறார்கள். அங்கே கடன் பற்றி கொடுக்கக்கூடிய விருந்து உபசாரத்தை பார்த்தால் எங்கேயாவது வட்டிக்கு பணம் எடுத்துக்கொண்டு, அல்லது மனைவி நகையோ டீடு அடகு வைத்துக் கொண்டு பெரும் பெரும் கலியாட்டங்களை செய்கிறார்கள். சொல்லுவார்கள், விரலுக்கேற்ற வீக்கம் இருக்க வேண்டும் என்று. விரலுக்கேற்ற வீக்கம் இருக்கின்ற பொழுதுதான் அது பார்ப்பதற்கே அழகாக இருக்கும், பார்ப்பதற்கே பசந்தாக இருக்கும். அது விரலை விட பெருத்ததாக இருந்தால் பார்ப்பதற்கே அலங்கோலமாக இருக்கும். எனவே ஹதீஸிலே வந்திருக்கிறது, எந்த ஒரு மனிதன் இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வானோ அவன்தான் சுகதேகியாக வாழ்வான், அவன்தான் நிம்மதியாக வாழ்வான், அவர்தான் வாழ்க்கையில இன்பத்தை காண்பார். இருப்பது போதாது போதாதென்று எல்லோடும் கடன் பெற்றுவிட்டால் அவருடைய வாழ்வே நரக வாழ்வாக மாறிவிடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனை இவ்வாறு விவரித்தார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதினுள்ளே உரத்த குரலில் சத்தமிட்டு பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும் இன்னி அஊதுபிக்க மினல் குஃபிரி வத்தைன், யா அல்லாஹ், குஃபர் எனப்படுகின்ற இறை நிராகரிப்பை விட்டும் கடனை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். என்னை ஒரு காபிராகவோ ஒரு கடனாளியாக மரணிக்க செய்திடாத என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதினுள்ளே உரத்த சத்தமிட்டு பிரார்த்தனை செய்தார்கள். இந்த வார்த்தை நாயக தோழர்கள் ஒருவராகிய அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காதிலே விழுந்தது. உடனே ரசூலுல்லாஹை நெருங்கி போய் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் குஃப்ர் எனப்படுகின்ற இறை நிராகரிப்பையும் கடனையும் சேர்த்து துஆ செய்திருக்கிறே, என்னை ஒரு காபிராகவோ ஒரு கடனாளியாக மரணிக்க செய்திடாத என்று இரண்டையும் சேர்த்து துஆ செய்திருக்கிறே. அத்தஅதிலுல் குஃப்ர பித்தைன், குஃப்ர் எனப்படுகின்ற இறை நிராகரிப்பும் கடனும் சமனானதா, இரண்டும் ஒன்றானதா என்று கேட்க அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் என்று பதிலளித்தார்கள். தோரரே, எப்படி அல்லாஹுக்கு இணை வைத்து வாழ்வது எவ்வளவு கொடிய ஒரு பாவமோ, இதே போன்றுதான் ஒரு அடியானின் கடன் எடுத்து சாப்பிட்டு விட்டு அதனை திருப்பி கொடுக்காத நிலையில் அது அவனது உள்ளத்தை நோகடிக்குமேயானால் அது குபுருக்கு சமனானது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான். ஆனால் அவனுக்கு இணை வைத்து வாழ்வது, அவனை வணங்குவது போல் ஒரு பொருளை வணங்குவது, அவனிடம் கேட்பது போல் ஒரு பொருளிடம் கேட்பது, அவனது சக்தியில் அவனது ஆற்றலில் அவனது அறிவில் ஒரு பொருளை ஒப்பாக்குவதை அவன் மன்னிக்கவே மாட்டான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், இந்த உலகத்திலே குஃப்ர் எனப்படுகின்ற இறை நிராகரிப்புக்கு சமனாக ஒரு பாவச்செயல் இருக்கும் என்றால் அதுதான் எடுத்த கடனை திருப்பி கொடுக்காமல் வாழ்வது, கொடுக்கல் வாங்கலிலே நீதி நேர்மை இல்லாமல் நடப்பது. அல்லாஹ் நல்லறியார்களே, நம்மில் அநேகமானவர்கள் கற்பனை செய்கிறார்கள், நான் ஒவ்வொரு நாளும் அவ்வல் ஜமாத்தோடு முன்சப்பிலே நின்று தொழுகின்றேன், நான் சுன்னத்தான பரலான நோன்புகளை நோக்கின்றேன், ஜகாத் ஹஜ் உம்ராக்களை நிறைவேற்றுகின்றேன், என்னுடைய மனைவியின் ஹக்கிலோ எனது பிள்ளைகளுடைய ஹக்கிலோ எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் நடக்கின்றேன், இதே நேரத்தில் நம்முடைய உயிர் பிரிந்து விட்டால் நான் ஒரு சொர்க்கவாதி அல்லவா, நான் ஒரு பாக்கியசாலி அல்லவா என்று அநேகமானவர்கள் கனவு காண்கிறார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எல்லா அமல்களையும் சரியாக செய்து கால் கடுக்க கடுக்க நெற்றி கடுக்க கடுக்க அவர் ஒரு அமலாளியாக இருந்தும் கொடுக்கல் வாங்கலிலே நீதி நேர்மை இல்லாமல் நடப்பாரையானால் இவருடைய எல்லா நன்மைகளும் அழிந்து நரகத்தை நோக்கி செல்வதற்கு இந்த ஒரு பாவச்செயல் மாத்திரம் போதும். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எனவேதான் கடன் வாங்க வேண்டிய தேவை யாருக்கும் ஏற்படத்தான் செய்கிறது. கடன் இல்லாத நாடுகளும் கிடையாது, வீடுகளும் கிடையாது. எந்த மனிதனை பார்த்தாலும் அவர் கடன் எடுத்திருப்பார் அல்லது கடன் கொடுத்திருப்பார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு யகூதியிடத்திலே கடன் வாங்கியிருக்கிறார்கள், ஆனால் உரிய நேரத்திலே திருப்பி கொடுக்க வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், மன் பாரக ரூஹல் ஜஸத வஹுவ பரீஉம் மின் சலாசா தஹல அல் ஜன்னா. மூன்று விதமான பாவச்செயல்கள் இருக்கின்றன, அப்பாவங்களை விட்டு எந்த மனிதன் ஈடேற்றம் பெற்றவனாக அவைகளை செய்யாதவனாக வாழ்வானோ அவன் சுவர்க்கம் நுழைவான் என்றார்கள். எந்த மனித வாழ்வில் அம்மூன்று பாவங்கள் காணப்படுகின்றனவோ அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது. முதலாவது மினல் கிதிர், பெருமை என்று சொன்னார்கள். ஆம், இன்று கொஞ்சம் பணம் வந்து விட்டால் பெருமை, கொஞ்சம் அறிவு வந்து விட்டால் பெருமை, கொஞ்சம் வீரம் வந்து விட்டால் பெருமை. அருணை பெரியவர்களே, சகோதரர்களே, பெருமைக்கும் எமக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? பெருமைக்குரியவன் அல்லாஹுவாக இருக்கிறான். எந்த ஒரு உள்ளத்திலே கடுகளவேனும் பெருமை இருக்கமோ முடியுமோ அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது உம்மினல் குலூர், ஏமாற்றம் செய்வது, அடுத்தடியானுக்கு துரோகம் செய்வது. அல்லாஹின் நல்லடியார்களே, அடுத்தவனை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பது சிலருடைய போக்காக மாறிவிட்டது, சிலருடைய தொழிலாக மாறிவிட்டது. இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அடுத்தவனை ஏமாற்றுவது சர்வசாதாரணமாக காணப்படுகின்றது. பேச்சுவார்த்தையிலே மோசடி, வியாபாரத்திலே மோசடி, கொடுக்கல் வாங்கலே மோசடி. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அல் முஸ்லிம் லா யக்திப் வலா யகுஸ். ஒரு முஸ்லிம் பொய் சொல்ல மாட்டான், அவன் துரோகம் செய்ய மாட்டான், அடுத்தடியானை ஏமாற்ற மாட்டான். உங்களுக்கு நாளைக்கு தருகிறேன், ஒரு வாரத்தில் தருகிறேன், ஒரு மாதத்தில் தருகிறேன் என்று அங்கே பணம் எடுத்து விட்டால் அவரை சந்திக்கிறார் இல்லை, அவரோடு பேசுகின்றார் இல்லை, அவர் சென்ற பாதையை கூட மாற்றி செல்கிறார். ஆனால் கடன் வாங்குவதற்கு முன்பு எத்தனை தொலைபேசி அழைப்புகள், எத்தனையோ சந்திப்புகள், கடனை கை நீட்டி இருக்கின்ற பொழுது ஜஸாகல்லாஹ் என்று சொல்ல வேண்டுமா, பாரக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டுமா, துஆ செய்து அள்ளி கொட்டுகிறார்கள். அந்த கடனை திருப்பி கொடுக்கின்ற தவணை வந்துவிட்டால் இவர் தொடர்பு கொண்ட ஹேன் போனை காணவில்லை, அவருடைய சந்திப்பை காணவில்லை. அந்த ஹேன் போனை கூட அணைத்து விடுகின்றார்கள். வீட்டுக்கு தேடி சென்று விட்டால் அங்கே பாத்ரூம்லே ஒளிந்து கொண்டு, அறையிலே ஒளிந்து கொண்டு, பாப்பா இல்லை என்று சொல்லு, நானா இல்லை என்று சொல்லு, ஹாஜி இல்லை என்று சொல்லு என்று திரை மறைவோடு வாழ வேண்டிய அப்பாவி பெண்களை முன்னால் அனுப்பி அவர்களை பாவத்துக்கு ஆளாக்குகின்றார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படி ஏமாற்றும் பழக்க வழக்கம் எவரிலே காணப்படுகிறதோ அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது. மூன்றாவது வத்தையின் கடன் என்று சொன்னார்கள், கொடுக்கல் வாங்கலிலே அல்லாஹ்வுடைய பயமச்சும் இல்லாமல் நடக்கிறது. வியாபார உடன்படிக்கையிலே ஒரு காசோலையை அவர்கள் எழுதி கொடுக்கிறார்கள், மூன்று மாதத்துக்கு பிறகு அது ரத்து செய்யப்பட்டு விட்டால் மீண்டும் ஒரு மூன்று மாதம் தவணை போடுகிறார்கள். இப்படி கால தாமதம் செய்து செய்து அவனை ஏமாற்றி பாவத்துக்கும் நோவினைக்கும் ஆளாக்குகின்ற. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இவ்வாறு கொடுக்கல் வாங்கலிலே நீதி நேர்மை இல்லாமல் நடப்பது ஏமாற்றம், பெருமை. இந்த மூன்று விதமான பாவச்செயல்கள் எவரிடம் காணப்படுகிறதோ அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கடனாளி ஆகாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கடன் கொடுப்பது எப்படி இபாதத்தோ அதனை உரிய நேரத்தில் திருப்பிக் கொடுப்பது மிகப்பெரிய வணக்கமாகும். கடன் வாங்குகின்ற பொழுது இவருடைய அடிமனது சொல்கிறது, இந்த கடனை நான் திருப்பிக் கொடுக்க மாட்டேன், இன்னொருக்கு துரோகம் செய்வதற்காக, அவனுக்கு அநியாயம் செய்வதற்காக, அவனை ஏமாற்றுகின்ற நோக்கில் இவர் கடன் வாங்கி ஏமாற்றுவாரேயானால் நாளைய கியாமத்துடைய நாளையில் இவன் ஒரு அல்லாஹ்வை இவன் ஒரு திருடனாக இருக்கும் நிலையில் சந்திப்பார். உரிய அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எப்படி தப்ப முடியும்? நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கேட்பான், இந்த உலகத்திலே தான் லட்சக்கணக்கு கடன் வாங்கிவிட்டு ஏஜென்சி என்ற போர்வையில், டிராவல்ஸ் என்ற போர்வையில் அடுத்தடியான ஏமாத்தி பணம் சம்பாதித்து விட்டு கனடாவுக்கு சென்று மொழிக்கலாம், சவுதிக்கு சென்று மொழிக்கலாம், துபாய்க்கு சென்று மொழிக்கலாம், சிங்கப்பூருக்கு சென்று மொழிக்கலாம். ஆனால் அல்லாஹுக்கு முன்னால் ஒழிக்கலாமா? அவனுக்கு முன்னால் மறையலாமா? முடியவே முடியாது. இந்த அநியாயக்கார அடியானை நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் பிடித்து கேட்பான், எனது அடியானே, இன்னொருக்கு துரோகம் செய்து வாழ்ந்தாய், இன்னொருக்கு பணம் வாங்கிவிட்டு ஆங்காங்கே ஒளிந்து மறைந்து கொண்டிருந்தாய், கியாம நாள் என்றொரு தீர்ப்பு நாள் இருக்கிறது, மஹ்ஷர் இருக்கிறது. எனக்கு முன்னால் நிறுத்தப்பட மாட்டாயா, விசாரணைகள் கேட்கப்பட மாட்டாயா என்று அங்கே கேள்விகள் கேட்கப்படும். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே தான் அடுத்தடியான சொத்தை அபகரித்து விட்டு, அநாதைகளின் சொத்தை சூறையாடி விட்டு, அடுத்துடைய பணத்தை கொள்ளையடித்து விட்டு, நமக்கு பேச்சாற்றல் இருக்கிறது, நாவாற்றல் இருக்கிறது, ஆண் பலம் இருக்கிறது, அரசியல் பலம் இருக்கிறது என்று ஒரு ஜட்ஜுக்கு முன்னால், லோயருக்கு முன்னால், ஒரு புரோக்டருக்கு முன்னால் எதையும் உண்மையை மயக்கி பேசலாம், பெய்யை பொய்யை உண்மையாக்கலாம், உண்மையை பொய்யாக்கலாம். நாளைய கியாமத்துடைய நாளையில் மிகப்பெரிய மன்னாதி மன்னன் அல்லாஹுக்கு முன்னால் தப்ப முடியுமா, எதையும் மறைக்க முடியுமா? முடியவே முடியாது. இந்த அநியாயக்கார அடியானிடம் அல்லாஹ் கேள்விகளை கேட்டு அந்த அடியான் செய்த எல்லா நற்கர்மங்களும் பறிக்கப்படும். அவர் தொழுத தொழுகைகள், அவர் நோற்ற நோன்புகள், அவரோதின குர்ஆன் திலாவத்துக்கள், ஜிக்ருகள், ஹஜ்ஜுகள், உம்ராக்கள், எல்லா நன்மைகளும் பறிக்கப்பட்டு பைஜுஅல ஃபி ஹஸனாத்தில் ஆகர் அநீர் இழைக்கப்பட்ட ஏமாற்றப்பட்ட அடியான் சுமத்தப்படும். இவர்தான் மிகப்பெரிய வங்கரோட்டுக்காரர். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்திலே தொழில் இல்லாதவன் நஷ்டவாளி அல்ல, வீடு இல்லாதவன் நஷ்டவாளி அல்ல, பாதையிலே செருப்பணியாமல் செல்பவன் நஷ்டவாளி அல்ல, ஆகப்பெரிய நஷ்டவாளி, ஆகப்பெரிய துப்பாக்கிசாலி யார் தெரியுமா? உலகத்திலே மலையளவு அமல்கள் செய்திருப்பார், எல்லா செல்வாக்கோடும் உலகத்தில் வாழ்ந்திருப்பார். ஆனால் உலகத்தில் செய்த அநியாயத்தின் காரணமாக எல்லா நன்மைகளும் பறிக்கப்பட்டு வெறுங்கையோடு பரிதவித்துக் கொண்டிருப்பானே, தட்டு தடுமாறிக் கொண்டிருப்பாரே, இவர்தான் மிகப்பெரிய நஷ்டவாளி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபைலம் யகுன் ஃபீஹி மின் ஹஸனாத். அதே நேரத்தில் இந்த அநியாயக்கார அடியான், ஏமாற்றி அடியான் எந்த நற்கருமங்களும் புரியவில்லை என்றால் அவரது வாழ்வு வட்டியோடு கழிந்தது, ஏமாற்றத்தோடு கழிந்தது, அநியாயத்தோடு கழிந்தது, அநாச்சாரத்தோடு கழிந்ததென்றால் உஹில மின் சையாத்தில் ஆகர், இவர் இந்த ஏமாற்றப்பட்ட அநீதி இழைக்கப்பட்ட அடியானுடைய எல்லா நன்மைகள் எல்லா பாவங்களும் பறிக்கப்பட்டு இந்த அநியாயக்காரன் சுமத்தப்பட்டு அவர் நரகத்திலே தூக்கெறியப்படுவார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகருணை பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே கேவலம் கேவலமல்ல, உலகத்திலே கஷ்டம் ஒரு கஷ்டம் அல்ல, உலகத்திலே இழிவு ஒரு இழிவல்ல, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத, யாரும் யாருக்கும் கை கொடுக்க முடியாத அந்த மஹ்ஷர் மைதானத்திலே அடையக்கூடிய கேவலம் இருக்கிறது, அதுதான் ஆகப்பெரிய இழிவாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அருணை பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஒரு அடியான் அல்லாஹ்வு செய்கின்ற கடமைகளில் ஏதாவது குறைவு நிறைவு செய்திருந்தால் அதிலே மன்னிப்பு இருக்கிறது, சலுகை இருக்கிறது. ஆனால் அடியான் அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அவர் குறைபாடு செய்திருந்தால் அந்த அடியான் மன்னிக்காத வரையில் அவர் ஷஹீதாக மரணித்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஈடேற்றம் கிடையாது, அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தானோ மற்றும் ஒரு நாயக தோழர் அருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அரஐத இன் ஜாஹத்து பினஃப்ஸி வமாலி ஃபக்துல்து ஃபீ ஸபீலில்லாஹ் ஸாபிரன் முஹ்தஸிபன் முக்பிலன் கைர முதபிர் அத்குலுல் ஜன்னா. அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தின் ஆசைகளை இழந்து, உலகத்தின் இன்பங்களை இழந்து, உலகத்தின் சோடிகள் சுகண்டிகளை எல்லாம் முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டு நான் போர்க்களத்திலே போய் போர் புரிகின்றேன், அந்நியவர்கள் என்னை எதிர்க்க நான் பிரமுது காட்டி ஓடாமல் எல்லா கஷ்டங்களையும் சகித்துக் கொண்டு வாளினால் வெட்டி வீழ்த்தப்பட்டால் ஷஹீதாக மரணித்து விட்டால் சொர்க்கம் நுழைவேனா என்றதற்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லா இம்முத்த வாலைக்க தைனும் வலைஸ இந்தக வஃபா. தோழரே, நீ கடனை நிறைவேற்றுகின்ற நீயத்தில்லாது ஒரு கடனாளியாக மரணித்தால் ஒன்னால் சொர்க்கம் துளிய முடியாது என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தின் இன்பங்களை இழந்து, உலகத்தின் ஆசைகளை இழந்து, உலகத்தின் மனைவி மக்களை எல்லாம் முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டு போர்க்களத்திலே போய் ரத்தம் சிந்துகின்ற ஒரு சஹீதுடைய அந்தஸ்து என்ன, வீர தியாகுடைய அந்தஸ்து என்ன? நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆலிமுடைய சிறப்பின் காரணமாய் அவரது குடும்பத்திலே 10 பேர்களுக்கு சொர்க்கம் வழங்கப்படும் என்றால், உலகத்திலே இன்பங்களை எல்லாம் சகித்துக் கொண்டு சுகந்திகள் எல்லாம் முதுகு பின்னால் எறிந்துவிட்டு போர் களத்தே மரணிக்கின்ற வீர தியாக இருக்கிறாரே, சகிது இருக்கிறாரே, இவருடைய சிறப்பின் காரணமாய் அவரது குடும்பத்திலே 70 பேர்களுக்கு சுவன பாக்கியம் வழங்கப்படும். ஆனால் இவன் ஒரு கடனாளியாக இருந்தால் இந்த பாக்கியம் கிடையவே கிடையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடன் என்பது சாதாரணமானது அல்ல, மனித ரூஹோடு கொழுகப்பட்டிருக்கிறது, மனித உயிரோடு ஒட்டப்பட்டிருக்கிறது. அதனால் தான் சில நாயக தோழர்கள் ஜனாதாக்களை சுமந்து வந்து ரசூலுல்லாஹிக்கு முன்னால் வைப்பார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனை பற்றி விசாரணை செய்யாது எந்த ஒரு ஜனாதாவையும் தொழுகை நடாத்த மாட்டார்கள். உண்மையில் அந்த மையத்தொரு கடனாளியாக இருந்தால் சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள், சல்லு அலா சாஹிபுக்கும், இந்த ஜனாதாவை என்னால் தொழுவிக்க முடியாது, நீங்களே தொழுவித்து அடக்கம் செய்யுங்கள் என்று நாயக தோழர்களுக்கு பொறுப்பு கொடுத்து விடுவார்கள். இவ்வாறு ஒரு நாள் ஒரு ஜனாதா கொண்டு வரப்பட்டது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு விசாரணை இல்லாது பயான் நிகழ்த்தாது கிபிலாவை முன்னோக்கினார்கள், தக்பீர் கட்ட ஆரம்பித்தார்கள், சபையோரை நோக்கி கேட்டார்கள், இந்த மையத்தின் மீது ஏதாவது கொடுக்க வேண்டிய கடன்கள் இருக்கின்றதா என்று கேட்க, நாயக தோழர்களுக்கு மத்தியிலே இருந்து ஜனத்திரளிலே இருந்து, நாம் யா ரசூலல்லா, அந்த மையத்து 2 வெள்ளிக்காசுகள் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிற சத்தம் வெளியானது. உடனே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த ஜனாதாவுடைய 2 வெள்ளிக்காசுகளையும் உங்களே பொறுப்பேற்க யார் இருக்கிறார்? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லா, அந்த மையத்தின் கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், ஜனாதா தொழுவிக்கப்பட்டது, சலாம் கொடுத்ததற்கு பிறகு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையோரை நோக்கி சொன்னார்கள், ஜஸாகுமுல்லாஹு கைரா யா அலி, ஃபக்கல்லாஹு ரிஹானக மினன் நார் கமா ஃபக்கத்தஹு ரிஹானகல் முஸ்லிம். அலியே, அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவானாக, அந்த மனிதனை நரகத்தில் இருந்து விடுவித்தது போல நாளை கியாமத்துடைய நாளில் உங்களையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக என்று துஆ செய்துவிட்டு சொன்னார்கள். அலியே, நான் ஏன் இவ்வாறு பிரார்த்தனை துஆ செய்தேன் தெரியுமா? நஃப்ஸுல் மூமின் முஅல்லகத்தின் பிதைனிஹி ஹத்தா யுக்லா அன்ஹு, மனித ரூஹ் இருக்கிறது, மனித உயிர் இருக்கிறது, இது கடனோடு கொழுகப்பட்டிருக்கிறது, கடனோடு ஒத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் சகராத்தில் இருக்கிறான், உயிர் பிரிம் தெருவாயில் இருக்கிறான், உயிரோடு போராடி கொண்டிருக்கிறான், அந்த மனிதனுடைய ரூஹ் கலட்டப்பட்டு வானுலகத்தை நோக்கி செல்கிறது, அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழால் அது சஜதாவிலே விழுகிறது, அந்த ரூஹோடு கடனும் கொழுகப்பட்டதாக சொல்கிறது. நாளை கியாமத்துடைய நாளையில் நன்மை தீமை முடிவு செய்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கூட்டத்தாரை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அவர்கள் சொர்க்கத்தை நோக்கி செல்கின்ற பொழுது சொர்க்க வாயலிலே 2 விடயங்கள் தடையாக இருக்கும், ஒன்று சிலத்துர் ரஹிம், மற்றது வல் அமானா, குடும்ப உறவு நம சொர்க்க வாயில் தடையாக இருக்கும். எவ்வளவுதான் அமல்கள் செய்தாலும், எவ்வளவுதான் பள்ளி புறாவாக இருந்தாலும், பெற்றோரோடு பேசுகின்றான் இல்லை, சகோதரத்துவத்தை அன்னடக்கிறான் இல்லை, குடும்பத்தை அனுசரிக்கிறான் இல்லை என்றால் இவரது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. மட்டுமல்ல, அவருக்கு சொர்க்க பாக்கியம் கிடையாது. குடும்ப உறவு இவருக்கு எதிராக பேசும். சொர்க்கவே என்னை சேர்ந்து நடந்ததை சேர்ந்து நடப்பாயாக, வெட்டி வாழ்ந்தவனை வெட்டி நடப்பாயாக என்று குடும்ப உறவு நமக்கு எதிராக வாதாடும். இரண்டாவது வெல் அமானா, அமானிதம் என்று சொல்கின்ற பொழுது பாடசாலை சத்துர அமானிதம், பள்ளி சத்துர அமானிதம், மதரசா சத்துர அமானிதமாக இருப்பது போல கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது, அதுவும் ஒரு அமானிதமாக இருக்கிறது. அந்நியுடன் பணம் எடுத்தாலும் கூட அதுவும் கடனாகத்தான் காணப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால், நீங்கள் கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த ஹேண்ட் போன் இருக்கிறது, கையடக்க தொலைபேசி இருக்கிறது, அதிலே எத்தனையோ விதமான சிம்களை பாவிக்கிறீர்கள். டயல் அப் என்று, டீகோ என்று, மொபிட்டல் என்று, ஹச் என்று எத்தனையோ சிம்களை பாவிக்கிறீர்கள். அதனுடைய பில் ஏறிவிட்டால், அது லைன் டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டு விட்டால், அதனுடைய பில்லை செலுத்தாது வேறு சிம்மை பாவிக்கிறீர்களே. நாளை கியாமத்துடைய நாளையில் இந்த நிறுவனங்களும் கூட, அதாவது அமானிதம் என்ற போர்வை உருவெடுத்து சொர்க்கத்துக்கு முன்னால் வாதாடும். பஸ்ஸிலே செல்கிறீர்கள், டிக்கெட் எடுக்காமல் சென்றால் கவர்மெண்ட்டுக்கும் கடனாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அற்பமான விடயமாக இருந்தாலும் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அனைத்தையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார். மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரா, இது என்ன ஏடாக இருக்கிறது? சிறு பிராயத்தில் இருந்து மௌத்து வரைக்கும் செய்த எல்லா பாவங்களும், சிறு பாவம் பெரு பாவம் எல்லாம் பதியப்பட்டிருக்கிறது என்று அங்கலாய்வார்கள், கஷ்டப்படுவார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால் கடனை விட்டு அல்லாஹ்விடம் நாம் பாதுகாப்பு தேட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். கொடுக்கல் வாங்கலிலே நீதியின்மை இல்லாதன் காரணமாகத்தான் முஸ்லீமுடைய சொத்துக்கள் உரிமைகள் எல்லாம் இன்று பறிக்கப்பட்டு நாம் ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக காணப்படுகின்றோம். இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது, மற்றொரு ஜனாதா கொண்டு வரப்பட்டது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த மையத்தின் மீது ஏதாவது கொடுக்க வேண்டிய கடன் பொறுப்பு இருக்கிறதா? ஆமென்று சத்தம் வெளியானது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இந்த கடனை உங்களிலே யார் பொறுப்பேற்க சக்தி பெற்றிருக்கிறார்? அபு உமாமா என்று நினைக்கிறேன். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ஜனாதா தொலைவித்து அடக்கம் செய்யப்பட்டது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தோழரே, கடன் நிறைவேற்றப்பட்டு விட்டதா? இல்லை என்கிறார். மறுநாள் கேட்கிறார், இல்லை என்கிறார். மூன்று நாட்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹிடம் ஓடோடி வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இப்பொழுதுதான் அந்த ஜனாதாவின் கடன் நிறைவேற்றப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் என்று சொன்னார்களா? பாரக்கல்லாஹ் என்று சொன்னார்களா? இல்லவே இல்லை. என்ன சொன்னார்கள்? தோழரே, எப்பொழுது அந்த ஜனாதாவின் கடன் நிறைவேற்றப்பட்டு விட்டதோ அந்த நேரத்தில் தான் அந்த ரூஹுக்கு கபரிலே நிம்மதி கிடைத்து விட்டது, அந்த ஆத்மா சாந்தியடைந்து விட்டது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று கவலைக்கிடமான ஒரு செய்திதான், எங்கேயாவது மையத் விழுந்து விட்டால் ஜனாதாவை நல்லடக்கம் செய்து அங்கே வீட்டுக்கு செல்லவில்லை, சூடாரதில்லை, மையவாடியிலே ஆலோசனை நடைபெறுகிறது. தந்தையுடைய மூன்றாம் ஹத்தமுல் குர்ஆனை எப்படி அழகாக செய்வது, எத்தனை சகனு கண்ணதானம் வணங்குவது, எத்தனை ஜுது குர்ஆன் ஓதுவது, எத்தனை ஜுது மஞ்சளை அச்சடிப்பது என்று அங்கே ஹத்தமுல் குர்ஆனை பற்றிய பேச்சு, அன்னதானத்தை பற்றிய பேச்சு. ஹத்தமுல் குர்ஆன் கூடாது என்று சொல்லவில்லை, அன்னதானம் கொடுப்பது ஹராம் என்று சொல்லவில்லை, அது வேறு விடயம். ஆனால் அனைத்துக்கும் முன்பதாக கடனை அல்லவா நிறைவேற்ற வேண்டும், கடனை பற்றி அல்லவா பேசப்பட வேண்டும். ஆகருமை பெரியவர்களே, சகோதரர்களே, கடனை பற்றி சொல்வதாக இருந்தால் கடல் அலை கொண்டு இருக்கின்றன, அவைகளை சொல்லி முடிப்பதற்கு இந்த மிம்பர் மேடை நேரம் ஒதுக்காது. எனவே கடனாளியாக ஆகாமல் இருப்பதற்கு அல்லாஹிடம் துஆ செய்யுங்கள். அல்லாஹுவின் யாவுதிக்க மினல் மஹ்ரமி வல் மஸம். ரசூலுல்லாஹ் அடிக்கடி செய்த ஒரு துஆ தான், யா அல்லாஹ், கடன் பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை விட்டும் பாவம் செய்கின்ற சூழலை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று நபி அவர்கள் அடிக்கடி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஐந்து நேர தொழுகளை இணைத்துக் கொள்ளுங்கள், உலமாக்களை அணுகி இந்த துவாவை எழுதி படமாக்கிக் கொள்ளுங்கள். இஸ்லாம் கடன் எடுப்பதற்கு முறை கட்டு தருவது போல கொடுப்பதற்கும் முறை சொல்லித் தருகிறது. அந்த முறைகளை பேணி எழுத்துக்கள் மூலம் விண்ணப்பித்துக் கொண்டு அருமை பெரியவர்களே சகோதரர்களே, கடனிலே நீதி நேர்மையாக நடங்கள். யாருக்கெல்லாம் கடன் எடுத்தால் தர சக்தி இருக்கிறதோ அதை அலசி ஆராய்ந்து பார்க்குமாறு இஸ்லாம் சொல்கிறது. கண்ணை பொத்திக் கொண்டு கடன் கொடுக்க முடியாது, கண்டவர்களுக்கெல்லாம் கடன் கொடுக்க முடியாது. தர சக்தி வாய்ந்தவரா, என்ன நோக்கத்துக்காக கேட்கிறார் என்பதை ஆராயுமாறு இஸ்லாம் சொல்கிறது. எனவே இப்படிப்பட்ட சட்ட திட்டங்களை பேணி முறையாக கொடுக்கல் வாங்கல் செய்யும் சமூகமாக மாறுவதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் தோப்பிச் செதல்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. எங்களை பெற்றவர்கள் உற்றவனையுடைய பாவத்தை மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ், கொடுக்கல் வாங்கலிலே நீதி நேர்மையாக நடக்க தோப்பிச் செதல்வாயாக. கடன் வாங்குகின்ற பொருள் தைரியமாக வாங்குகிறோம் யா அல்லாஹ், கொடுக்கின்ற மனப்பான்மை வருவதில்லை, கொடுக்கிற சிந்தனை வருவதில்லை. யாரும் கண்ணெடுத்து விட்டாலும் மௌத்ரி சிந்தனை ஏற்படுத்திடுவாயாக. எம்முடைய ஜனாதாவுக்கு முன்னால் மன்னரைக்கு முன்னால் கடனாளிகள் குறிக்கக்கூடிய அளவுக்கு கேவலமான மௌத்தை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக. கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக மரணிக்க தோப்பி செய்வாயாக. யா அல்லாஹ், நிறைய பிரச்சனைகள் உள்ளவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ், உம்முடன் ஒப்புதிக்கிறோம் யா அல்லாஹ், கெஞ்சி கெதறி கேட்கிறோம் யா அல்லாஹ், ஏந்தும் கரங்களை மறுப்பதற்கு வைக்கப்படுகிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், சமூகத்தை கையேந்தக்கூடிய அளவுக்கு எங்களை கேவலமான அந்தஸ்தை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக. கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக வாழ செய்வாயாக. கௌரவமான சமுதாயம் ஆக்கருள்வாயாக. வாய் விட்டு செல்ல முடியாமல் மான பிரச்சனைக்காக கௌரவ பிரச்சனைக்காக உம்முடன் முறையிடுகிறோம் யா அல்லாஹ். உமக்கு முன்னால் யா அல்லாஹ், மக்களுக்கு முன்னால் நான் ஒரு தலைவராக இருக்கலாம், ஒரு அமைச்சராக இருக்கலாம், ஒரு ஆலிமாக இருக்கலாம், ஒரு பிரக்டராக இருக்கலாம், எந்த அந்தஸ்துள்ளவனாக இருந்தாலும் உனக்கு முன்னால் நாமெல்லாம் ஏழைகள் யா அல்லாஹ், பிச்சைக்காரர்கள் யா அல்லாஹ். உம்முடன் கரமேந்தி கேட்பதற்கு நாம் வெட்கப்பட தேவையில்லை யா அல்லாஹ், உரிமையோடு கேட்கிறோம் யா அல்லாஹ். எம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.